عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من أشار إلى أخيه بحديدة அபூ ஹுரைரா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அறிவிக்கிறார்கள், மன் அஷாரா இலா அஹீஹி பிஹதீதத்தின், ஒரு மனிதன் ஏதாவது இரும்பிலாலான இரும்பை போன்று காயப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை கொண்டு இஷாரா செய்வாரானால், ஃபைனல் மலாயிக்கத்த தல் அனுஹு ஹத்தா என்சியோ, அவர் அந்த பொருளை அவருடைய கையிலே இருந்து கீழே விடுகின்ற வரையிலும் மலக்குமார்கள் அவர்களை அவரை சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். வயின்கான் அகாஹூலி அபிஹி ஓம்மிஹி, யாரிடத்தில் அந்த பொருளை நீட்டுகிறாரோ அவர் நீட்டப்படுகிற அந்த மனிதர் சகோதரராகவோ அல்லது தன்னுடைய பெற்றோர்களாகவோ யாராக இருந்தாலும் சரி, அந்த பொருளை அவர் கீழே போடுகிற வரையிலும் மலக்குமார்கள் அவர்களை சபிக்கிறார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக இரும்பு பொருள்கள், அது இரும்பு எதுவாக இருந்தாலும் சரி, இரும்பு கம்பியாக இருக்கட்டும் அல்லது கத்தியாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருக்கட்டும், அதை பேசுகிற போதோ அல்லது மற்ற சந்தர்ப்பங்களில் அதை கையிலே வைத்துக் கொண்டு பேசுவது, அல்லது யாராகிலும் வழிகாட்டால் கையிலே வழிகாட்டாமல் அதை கையிலே இருக்கிற அந்த ராடையை கொண்டு வழிகாட்டுவது, இப்படி போங்க அப்படி சொல்றது, இந்த பொருள் வந்து தீங்கு ஏற்படுத்தும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸில் இப்படி சொல்வார்கள், கத்தி போன்று இருக்கிற பொருள்களை கொண்டு விளையாடாதீர்கள், விளையாட்டுக்காக வேண்டி நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வைத்து விளையாடாதீர்கள். இப்படி விளையாடுகின்ற நேரத்திலே ஷைத்தான் உங்களது கரத்தை இழுத்து வைத்து விடுவான், அது வந்து மற்றவர்களை காயப்படுத்தி விடும், மற்றவர்களுக்கு இடையூறை ஏற்படுத்தி விடும். அதனால வந்து அந்த பொருள்களை வைத்து விளையாட்டுக்காக வேண்டியும் என்ன செய்யக்கூடாது, கத்தியை வைத்து விளையாட்டுக்காக வேண்டியும் அதை பயன்படுத்தக்கூடாது. காயப்படுத்துகிற அது போன்று எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதை வைத்து சைக்கினை செய்வதோ அல்லது அதை வைத்து நான் வேற ஏதாவது காரியத்துக்காக செய்கிறேன் என்று இது பண்ணுவதோ செய்யக்கூடாது என்று இந்த ஹதீஸ் தடை விதிக்கிறது. பொதுவாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயமே பாதுகாப்பு. ஒரு மனிதனுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். அந்த பாதுகாக்குகின்ற வகையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தையும் விடவில்லை. சாதாரணமாக இருக்கிற விஷயத்தையும் இங்கே முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறார்கள். ஏன்னா அந்த செயல் மலக்குமார்களுடைய அவரை கையில வைத்திருக்கிற அந்த அந்த பொருள் அவர் அதை கீழே போடுகிற வரையிலும் மலக்குமார்கள் அவரை சபிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்படியானால் மற்றவர்களுடைய பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். முஸ்லீம் என்றால் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது, முஸ்லீம் என்று சொன்னால் ஐந்து நேரம் தொழுகிறவர், நோன் போய்க்கிறவர், ஹஜ் செய்கிறவர் அப்படின்னு விளக்கம் சொல்லவில்லை. தாடி வைத்திருப்பார், இப்படி ஆடை அணிந்திருப்பார் என்றெல்லாம் விளக்கம் சொல்லவில்லை. அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன பி லிஸானிஹி வ யதிஹி, யார் இவருடைய நாவில் இருந்தும் இவருடைய கரத்தில் இருந்தும் பாதுகாப்பு அடைந்தாரோ அப்படிப்பட்டவர் தான் முஸ்லீம் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் இன்னொரு மனிதர் இவரிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். இவர் வருகிற போது ஏதாவது பேசிவிடுவாரோ, ஏதாவது சொல்லி விடுவாரோ என்ற அச்சம் இருக்குமானால் அவர் இஸ்லாத்திற்கு என்ற இலக்கணத்திற்கு உட்பட்டவர் அல்ல. வருகின்ற நபர் நம்மை அடித்து விடுவாரோ துன்புறுத்தி விடுவாரோ என்ற பயம் இருக்குமானால் அவர் இஸ்லாத்தினுடைய அந்த அடிப்படைக்கு முரண்பட்டவராவார். எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவருடைய நாவிலிருந்தும் அவருடைய கரத்திலே இருந்தும் இவருக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும், அவரைத்தான் முஸ்லீம் என்று சொன்னார்கள். இன்னொரு முறையை சொன்னார்கள், மூமின் என்றால் யார் தெரியுமா? மூமின் என்று சொன்னால் ஈமான் கொண்டிருப்பார், அல்லாஹ்வை நம்பியிருப்பார், அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றிருப்பார் என்றெல்லாம் அதற்கு விளக்கம் சொல்லவில்லை. யார் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறாரோ, அண்டை வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் இவரால் அச்சமற்று இருக்கிறாரோ அவர்தான் மூமின் என்று சொன்னார்கள். பக்கத்து வீடுகாரனை இடையூறு செய்வதன் மூலமாக அவனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குவது, ஒரு அச்சத்தை உண்டாக்குவது, இப்படிப்பட்டவர் மூமின் அல்ல, மூமின் என்ற பண்புக்கு தகுதி இல்லாதவர் ஆவார் என்பதை இங்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய தன் மூலமாக எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலோ ஒரு பயமோ யாருக்கு ஏற்படக்கூடாது. ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய பிரஜைகளிடத்தில் வரி வசூல் செய்வார்கள், எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது. செழிப்பான நாடாக இருந்தாலும் சரி வரி என்ன செய்யணும், வரி வாங்க வேண்டும். இன்றைக்கு வரிக்கு கணக்கே கிடையாது, எல்லாத்துக்குமே வரி. நாம் வரிய நம்முடைய வாழ்நாளில் சம்பாதிக்குகின்ற பொருட்களிலே கிட்டத்தட்ட 40% வரி மட்டும் கட்டுகிறோம், பாக்கி 60% நம்ம பயன்படுத்துறோம், சேமிச்சு வைக்கிறோம். அவ்வளவு வரி இன்னைக்கு கண்டதுக்கெல்லாம் வரி. ஆனால் வரியில முக்கியமான வரி என்பது பாதுகாப்பு வரி. அவர் அந்த நாட்டில குடியிருக்கிறார், அந்த குடியிருக்கின்ற அந்த மனிதர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக, மற்றவர்களோடு இடையூறு இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த நாட்டு அரசாங்கம் மக்களிடத்திலிருந்து பாதுகாப்பு வரி என்ற ஒரு வரியை வாங்கும். குறைஞ்சபட்சம் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற போது மதீனா மக்கள் யூதர்களிடத்திலே செய்து கொண்ட ஒப்பந்தத்திலே நீங்க வரி கட்டணும், அந்த வரி எதுக்கு தெரியுமா, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு. எதிரிகள் யாராகிலும் உள்ளே வந்தால் அவர்களை தடுத்து நிறுத்தி அல்லது அவர்களிடத்திலே போர் செய்து உங்களை பாதுகாப்பதற்கான வரி. இந்த பாதுகாப்பு என்பது மனிதன் தோன்றிய காலத்திலே இருந்து வந்திருக்கிறது. எந்த விதமான அச்சுறுத்தலும் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர்த்து அது கிடையாது. ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து நிக்கிறாங்கன்னு சொன்னா இவங்க இன்னைக்கு என்ன பிரச்சனையை கொண்டு வர போறாங்களோ என்ற அச்சம் உண்டாகிற அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள். அந்த அச்சத்தை போக்க வேண்டும் என்பது அங்கே தெளிவாக நமக்கு உணர்த்தப்படுகிற செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபிய உடன்படிக்கையில 1400 சஹாபாக்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அந்த உடன்படிக்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொண்டார்கள். எல்லாமே ரசூலுல்லாஹ்வுக்கு பாதகமான உடன்படிக்கை தான், முஸ்லிம்களுக்கு பாதகமான உடன்படிக்கை தான், எதிரிகளுக்கு சாதகமாகத்தான் அந்த உடன்படிக்கை எழுதப்பட்டிருந்தது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட்டாங்க. நிறைய சஹாபாக்கள் அதற்கு ஆட்சேபனை தெரிவித்தார்கள். உமர் அல்லா தலா ரொம்ப கோபப்பட்டாங்க என்றெல்லாம் வரலாறு. அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏற்றுக்கொண்டு விட்டு திரும்புகிற போது அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறார், இன்னா ஃபதஹனாலக ஃபதஹன் முபீனா, இன்றைக்கு உங்களை நாம் மகத்துவமான வெற்றியை உங்களுக்கு தந்து விட்டோம் என்று சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தார். நீ இந்த உடன்படிக்கை ஏற்றுக்கிட்டு வர்றது வெற்றிக்குரியது என்று சொன்னான். எல்லாத்துக்குமே சந்தேகம், இது என்ன, இது ஒரு தலைப்பட்சமான உடன்படிக்கை என்ன, முஸ்லிம்கள் யாராவது மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்துக்கு வந்து மதீனாவுக்கு வந்து அவங்களை திருப்பி அனுப்பிடணும், மதீனாவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை விட்டு விட்டு மக்காவுக்கு வந்தா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம், நீங்க வந்து இந்த வருஷம் உம்ராவுக்கு வரக்கூடாது அடுத்த வருஷம் தான் வரணும், அது வந்தா 3 நாள் தான் தங்கணும், வருகிற போது ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் ஒருதலைப்பட்சமான உடன்படிக்கையாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த உடன்படிக்கை குறித்து சொல்லுகிற போது மகத்தான வெற்றியை கொடுத்து விட்டோம் என்று சொன்னான். 10 வருடங்களுக்கு அந்த உடன்படிக்கை எழுதப்பட்டிருந்தது. இந்த 10 வருடங்களுக்குள்ள அந்த உடன்படிக்கை அல்லாஹ் மகத்தானது வெற்றிக்குரியது என்று சொன்னான். எல்லாத்துக்குமே அது புரியல. ஆனா என்ன நடந்தது தெரியுமா, மக்காவையும் மதீனாவையும் சுற்றி இருக்கிற அகதி மக்களுக்கு பயம் நீங்கியது, உடன்படிக்கை முடிந்து விட்டது, அதுவரையில் இஸ்லாத்தில் சேர்ந்தா கொலை செய்திருவாங்க, கண்ணத்தனமாக வெட்டி விடுவார்கள், இடைவெளி ஏற்படுத்துவார்கள், பொருள்களை அபகரிப்பார்கள் என்ற ஒரு பயம் இருந்த நிலையில நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு தயங்கினாங்க. ஆனால் இந்த உடன்படிக்கைக்கு பிறகு அந்த பயம் நீங்கியது, கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள். 1400 பேர் இருந்த அந்த சஹாபாக்கள் 2 வருடங்களிலே 10,000 பெருகினார்கள். 10,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அந்த 2 வருடங்களிலே அந்த குஃபார்கள் மக்கா குறைசிகள் உடன்படிக்கை முறித்து விட்டார்கள், போர் தொடுத்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போர் செய்தார்கள், வெற்றி கொண்டார்கள். அல்லாஹ் சொன்னான், மக்காவில் இப்ப போங்க, பயம் நீங்கிய நிலையிலே ஹரமுக்கு போங்கன்னு சொன்னான். எந்த பயமும் இல்லாத அச்சமும் இல்லாத நிலையிலே நீங்க உள்ள போங்கன்னு சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் மக்காவிற்குள்ளே நுழைகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலும் கூட சொல்கிறார்கள், நீங்க மக்காவுக்குள்ள நுழைகிற போது மக்காவுடைய மலைப்பாங்கான பகுதியில் இருந்து மேடு மேல ஏறி போகாதீங்க. அப்படி போறத பார்த்தா மக்காவில் இருக்கிற மக்கள் பயப்படுவார்கள். அதனால சாதாரணமாக தரையில நடந்து போங்க, மேட்டு பகுதியிலிருந்து இறங்காதீங்க, சத்தமிட்டுக் கொண்டு கூச்சலிட்டுக் கொண்டு போகாதீர்கள், வெற்றி கிடைத்து விட்டதே என்று கூச்சலிட்டுக் கொண்டு போகாதீர்கள், எல்லாம் அநாகரிகமான செயல், அமைதியாக போங்கள். என்று சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்த போது சல்லல்லாஹு அவர்கள் பீதியோடு இருந்த அந்த மக்களுக்கு இன்னும் சொன்னார்கள். ஏன்னா அவங்க அவ்வளவு தூரம் ரசூலுல்லாஹி அடைவு செஞ்சவங்க, அங்க அந்த நகரத்தை விட்டு ஓட்டினவங்க இல்லையா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியோடு உள்ளே வந்து விட்டார்கள் என்ற பயம் அந்த மக்களுக்கு, அந்த பயத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொன்னார்கள். யாரெல்லாம் காபத்துல்லாவிலே ஹரம்லே நுழைகிறார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். யாரெல்லாம் அவர்களது வீடுகளிலே உள்ளே கதவை தாளிட்டு விட்டு உள்ளே உட்கார்ந்து கொண்டார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டிலே போய் உட்கார்ந்தார்களோ அவர்களும் பாதுகாப்பு பெறுவார்கள். அபூ சுஃபியான் யாருன்னா மிகப்பெரிய எதிரி, பலமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படை நடத்தி தொந்தரவு கொடுத்தவர், பல முஸ்லிம்களை சஹாபாக்களை தன்னுடைய கரத்தால் கொண்டு குவித்தவர். அந்த அபூ சுஃபியானுடைய வீட்டுக்கு போனாலும் பாதுகாப்பு உண்டுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஏன் அதை சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானே மன்னிச்சுட்டாங்க. எவ்வளவு பெரிய கொடுமைக்கார், அவர் அளவுக்கு எல்லாம் நம்ம ஒண்ணு செய்யல. அவர் அத்தனை பேரை கொண்டாரு, அத்தனை பேர் அத்தனை இடஒதுக்கீடு செய்து விட்டார். அவரே ரசூலுல்லாஹ் மன்னிக்கிற போது நம்மை மன்னிக்க மாட்டார்களா என்ற எண்ணம் அந்த மக்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி அறிவிப்பு செய்தார்கள். இதெல்லாம் எதுக்காக சொன்னா, ஜனங்க பயப்படக்கூடாது, அவருடைய மனதிலே பயம் என்பது இருக்கக்கூடாது, பயப்படுத்துவது போன்று நடக்கக்கூடாது. விளையாட்டுக்காக கூட பயப்படுத்தக்கூடாது, பிள்ளைகளை கூட விளையாட்டுக்காக வேண்டிய கூட பயப்படுத்தக்கூடாது. இந்த அச்சம் என்பது அவ்வளவு ஒரு அதாவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவார்கள், ஒரு மனிதருக்கு ஒரு அமைதியான வீடு இருக்கிறது, பாதுகாப்பான வீடு, அதுபோல அன்றாடம் அவருக்கு உணவு, நல்ல மனைவி, இந்த மூன்றும் அவருக்கு அமைந்து விட்டால் இந்த உலகத்தினுடைய எல்லா செல்வங்களும் அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொன்னார்கள். அந்த அமைதியான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, பயமில்லாத ஒரு வாழ்க்கை, இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரிதான் நம்ம யாரையும் பயப்படுத்தக்கூடாது, யாருக்கும் நம்மளால இடையூறு ஏற்படுத்துகிற வகையில நம்மை பற்றி அச்சமும் பயமும் மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடாது. இன்னைக்கு ஒவ்வொரு நாடுகளும் சரி, பாதுகாப்புக்காக வேண்டி கிட்டத்தட்ட 35-40% அவருடைய அந்த நாட்டினுடைய வருமானத்திலிருந்து ஒதுக்குகிறது. அடுத்த நாட்டுக்கான உள்ள வந்துடக்கூடாதுங்கிறது பாதுகாப்புக்காக, ராணுவத்துக்காக, ராணுவ தளவாடங்களுக்காக, ஆயுதங்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் 40% இதை ஒதுக்குகிறது இல்லையா. அந்த அளவுக்கு பாதுகாப்பு மிக முக்கியமானது. உமர் அல்லாஹ் தாலா போன்ற ஆட்சியாளர்கள், அதற்கு பிறகு வந்து எல்லா முஸ்லீம் ஆட்சியாளர்களும் இரவு நேரங்களிலே நகரை சுற்றி வலம் வருவார்கள். எதுக்குன்னா மற்றவங்க நிம்மதியா தூங்கட்டும்ங்கிறதுக்காக. இரவில விழித்திருப்பார்கள், இரவில விழித்து தன்னுடைய தூக்கத்தை இழந்தாலும் பரவாயில்லை, மக்கள் நிம்மதியாக உறங்க வேண்டும், மக்களிடத்தில் எந்த குழப்பமும் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இரவு நேரங்களிலே வலம் நகர் வலம் வருகின்ற வழக்கம் அவர்களுக்கு இருந்தது. மதீனாவிலே ஒரு முறை ஒரு விதமான அச்சம், ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஒரு மலைப்பகுதியில இருந்து எல்லா மதீனாவில் இருக்கிற எல்லா மக்களும் அஞ்சினார்கள், பயப்பட்டார்கள். எல்லாத்துக்குமே ஒரு விதமான ஒரு கலக்கம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எல்லாரும் தெருவுக்கு வந்துட்டாங்க, வெளியில வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தூரத்திலிருந்து ஒரு உருவம் ஒரு குதிரையின் மீது வருகிறது. எல்லாரும் அந்த இருட்டுல யாரு என்னன்னு தெரியல, ரொம்ப நேரம் வந்து வருகின்ற அந்த உருவத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அருகில வந்த போதுதான் தெரிந்தது அது வேற யாரும் இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு போர்வையும் போட்டுக்கொண்டு குதிரையில, அபூ தல்ஹா ரலியல்லாஹுடைய குதிரை எடுத்துக்கொண்டு, என்ன சத்தம் வந்த இடத்துல என்ன போய் பார்த்துட்டு வரலாம். ரசூலுல்லாஹ் தன்னந்தனியாக போகிறார்கள். மனிதர்கள்லாம் பயத்தில இருக்கிறார்கள், அச்சத்திலே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மட்டும் போய் தன்னை தன்னந்தனியாக பார்த்து அங்க என்ன நடந்தது என்று அறிந்து விட்டு சொல்கிறார்கள், ஒன்னும் பயப்படாதீங்க, ஒன்னும் இல்லை. அந்த மலையினுடைய பெயரை சொல்லி அந்த மலைப்பகுதியிலே ஒரு பெண் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற பெண் தன்னுடைய தேவைக்காக வேண்டி ஒரு ஆடை அறுத்தால் அந்த ஆடு கத்தி அந்த சத்தத்தை தான் நீங்கள் கேட்டீர்கள், அவ்வளவு கோரமாக இருந்தது. அதெல்லாம் இதில் ஒன்னும் நடக்கல, போய் நிம்மதியா தூங்குங்க. மனிதர்களுடைய பயத்தை போக்குவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் முழுக்க அதற்காக வேண்டி பணியாற்றி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு தந்தையின் மீது இருக்கிற பயம் அது இருக்கணும். அதுக்காண்டி அஜித் நீங்க தான் பயன் பண்ணீங்க, எங்க வாப்பா எதுக்கு பயப்படணும், அது இல்ல. கட்டுப்பாடு என்பது வேண்டும். அல்லாஹு தஆலா விதித்திருக்கிற வரம்புகளை மீறுகிற போது அது பயம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹின் மீது பயம் இருக்க வேண்டும், பெற்றோர்கள் மீது ஆசிரியர்கள் மீதும் பயம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஒரு ஒழுங்கா இருக்க முடியும். இல்லன்னா என்ன செஞ்சாரு, யாரையுமே பயம் இல்லைன்னு என்ன சொல்றது, அது எப்படியாவது வாழ்ந்துட்டு போயிடுவார். அந்த பயம் இருக்க வேண்டும், அது அல்ல இங்கு முக்கியம். பொதுவாக பிறர்களை பற்றி அச்சத்தை ஏற்படுத்துகிற வகையில, பிறர்களை பற்றி தொந்தரவு இருக்கின்ற வகையில இருக்கக்கூடாது. பொய் சொல்றது தடுக்கப்பட்ட விஷயம்தான் இல்லையா, பொய் சொல்றது ஹராம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதர் இன்னொருத்தர் துரத்திட்டு வர்றார், அவரை கொள்றதுக்காக அல்லது அடிக்கிறதுக்காக துரத்திட்டு வர்றார், வருகின்ற மனிதன் நம்முடைய வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டாரு, இனி இருந்தால் துரத்திட்டு வர்றான், கையில கரைச்சா கொன்றுவான், நான் இந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன், நான் இங்க வந்திருக்கிறேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்லி வந்து அடைக்கலம் புகுந்து கொண்டார். வந்த மனிதர் நேராக அந்த அடைக்கலம் புகுந்த வீட்டில இருக்கிற நபரை பார்த்து கேட்டார், இந்த பக்கம் ஒருத்தன் வந்தான், அப்ப என்ன சொல்லணும், ஆமாங்க வந்தான், என் வீட்டுலதான் இருக்கணும் இருக்கான் அப்படின்னு உண்மையை சொல்லணுமா? அந்த இடத்துல உண்மையை சொல்லுவது தவறாகும், அங்கு பொய் சொல்றதுதான் அங்கு அனுமதிக்கப்பட்டது. ஏன்னா அவன் உயிரை பாதுகாக்கணும், அதனால இல்லையே இங்க யாரும் வரலையே, வேற பக்கம் போயிருப்பாங்க, போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிடணும். அந்த இடத்துல பொய் சொல்வது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, உண்மை சொல்வது தடை செய்யப்படுகிறது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பொய் சொல்வதன் காரணமாக உயிர் பாதுகாக்கப்படும், அது முக்கியம். ஏன் இஸ்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் நமக்கு வரையறை ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்று சொன்னால், மனிதர்கள் பயத்தோடு வாழக்கூடாது, பயமில்லாத வாழ்க்கை அவர்களுக்கு இருக்க வேண்டும், அச்சமில்லாத வாழ்க்கை இருக்க வேண்டும். அதற்கு நம்மனால என்ன முடியுமோ அதை செய்யணும். அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மனால என்ன செய்யணும், நிம்மதி அடைய வேண்டும், நம்மை பாதுகாப்பாக கருத வேண்டும். நம்ம அவங்களுக்கு இடையூறாக அவர்கள் கருதக்கூடாது. அது மாதிரியான ஒரு நிலையை, ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு ஊட்டுகின்ற வகையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். அப்போதான் மூமின் என்ற வார்த்தைக்கு இலக்கணம், அதுதான் மூமின் என்ற வார்த்தைக்குடைய ஒரு பண்பு என்பதை நாம் இங்கு விளங்க வேண்டும். வளரமான் அப்படிப்பட்ட ஒரு அச்சமற்ற வாழ்க்கையை நமக்கும் எல்லா மனிதர்களுக்கும் வழங்குவானாக. இன்னைக்கு எதுக்குமே ஒரு இதில் பாதுகாப்பு இல்லை, வங்கியில பாதுகாக்கிறதுக்காகத்தான் பணம் போடுறோம், கோடிக்கணக்கான ரூபாய்கள் அறியாமலேயே திருடப்பட்டிருக்கிறது, இன்னும் கண்டுபிடிக்கப்படல. எவ்வளவு பாதுகாப்பு வச்சாலும் மனிதர்களுடைய சொத்துக்களுக்கு பொருள்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. ஜனங்க நடமாடக்கூடிய இடத்துல அவ்வளவு ரெஸ்டாரண்ட் இடத்துல வந்து கொன்னுட்டுக்கு போயிட்டே இருக்கான், என்ன இது என்ன நிலை? அப்ப இதெல்லாம் வந்து ஒரு மனிதர் அந்த வழியில் வரும்போதெல்லாம் என்ன ஒரு விதமான எண்ணம் ஏற்படுகிறது, இங்கதான் நடந்தது, நமக்கு மட்டுமில்லை எல்லாத்துக்குமே. அது மாதிரியான நிலை இருந்தால் அது மிகப்பெரிய ஆபத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும். மனிதர்கள் நடமாடுகின்ற இடங்களிலும் போகின்ற வருகின்ற இடங்களிலும் ஒரு பயமில்லாத சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இங்கே தெளிவு. அதைத்தான் நமக்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது. பலரமான் அப்படி பாதுகாப்போடு இருப்பதற்கும், பாதுகாப்பு தருகிறவர்கள் ஆட்சியாளர்களாக இருப்பதற்கும் எல்லாம் நமக்கு அருள் செய்வானாக. வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.